வணக்கம் நேயர்களே. இன்று தேசிய பெற்றோர் தினத்தை முன்னிட்டு நமது பண்பலையில் புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் நகராட்சி உயர்நிலை பள்ளியின் பட்டதாரி ஆசிரியை திருமதி தா ரேவதி அவர்கள் வாழ்வின் வெளிச்சம் அப்படின்ற தலைப்புல பெற்றோர்களை பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. இவங்க கூட இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வாங்க நேயர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
உலகத்தில் நாம் முதல் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாதா பிதா, நம்மளுடைய அப்பா அம்மா, மாதா பிதா, அதுக்கப்புறம் தான் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வமே. அந்த அளவுக்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தவங்க வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிற வகையில. அதே போல தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிம்பாங்க. நமக்கு ஒரு படிப்புக்கு எத்தனைதான் நம்ம படித்தாலும் நமக்கு ஒரு வழிகாட்டுதான் இருக்கக்கூடியவங்க, நம்மளை அரவணைக்கிறவங்க, நமக்கு ஒரு உண்ணுனா நமக்கு துடிக்கக்கூடியவங்க நம்மளுடைய பெற்றோர்கள். இன்றைய தினம் நம்மளுடைய பெற்றோர்கள் தினம். இதை பத்தி நம்மளுடைய ஒரு ஆசிரியர் விரிவான வகையில வந்து கூற இருக்காங்க, நம்ம இப்ப கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம்
வணக்கம் சார். என்னோட பேர் ரேவதி, நான் புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் நகராட்சி உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியரா இருக்கிறேன். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பெற்றோர்கள் தின வாழ்த்துக்களும் இனிய வணக்கமும். இந்த இனிய நாள்ல பெற்றோர்கள் தினத்தை ஏன் கொண்டாடுறோம், எப்படி ஆரம்பிச்சது இந்த விழா, நம்ம நாட்டுல எப்படி கொண்டாடுறோம், பெற்றோர்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி உங்க கூட நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்.
மேடம், இப்ப வந்து தேசிய பெற்றோர் தினம் வந்து எதனால வந்து கொண்டாடப்படுது, அதோட முக்கிய நோக்கம் என்ன?
தேசிய பெற்றோர்கள் தினம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில கொண்டாடப்படுதா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி, இது வந்து முதன் முதல்ல 1994 அமெரிக்கால பில் கிளிண்டன் அவர்கள் வந்து அதிபரா இருக்கும் போது இது வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ஜூலை மாதத்துல வரக்கூடிய 4வது ஞாயிற்றுக்கிழமையை தான் பெற்றோர்கள் தினமா கொண்டாடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த பெற்றோர்கள் தினம் வந்து கொண்டாடப்படல, இப்ப ஏன் கொண்டாடுறதுக்கான அவசியம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த 1994 தான் முதல் முன்னெடுப்பான்னு கேட்டா இல்ல, 1920 பாத்தீங்கன்னா அதே அமெரிக்கால உட்ரோ வில்சன் மன்றோ அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து பெற்றோர்களை மதிக்கணும், பெற்றோர்களுக்கான அரவணைப்பை பிள்ளைகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேசிய நாளை அறிவிக்கணும்னு நிறைய முன்னெடுத்திருக்கிறாங்க. அதோட முயற்சியோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம் இந்த 94 இந்த பெற்றோர்கள் தினம் கொண்டாடப்படுறதுங்கிறது. நம்மளோட இந்தியாவில் இது வந்து பெற்றோர்கள் தினமாக கொண்டாடப்படுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெற்றோர்கள் தினம்ங்கிறது உலக நாடுகள் முழுக்க கொண்டாடுறதுக்கு ஐநா சபையால அங்கீகரிக்கப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா June 1. ஆனா இந்த அமெரிக்கால கொண்டு வந்த தேசிய பெற்றோர்கள் தினத்தை தான் நாம இன்னைக்கு அதாவது July 26 வந்து நாம தேசிய பெற்றோர்கள் தினமா கொண்டாடுறோம். அமெரிக்கால மட்டும்தான் கொண்டாடப்படக்கூடியதா அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய நாடுகள்ல, உலக நாடுகள் பல நாடுகள்லயும் இந்த பெற்றோர்கள் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. தென்கொரியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து பெற்றோர்களுக்காக கொண்டாடுறாங்க. இந்தியாவிலையும் கொண்டாடுறாங்களா அப்படின்னா, தனியா அன்னையர் தினம், தந்தையர் தினம்னு உலக நாடுகள் எந்த நாளை கொண்டாடுதோ அதே நாள இந்தியா கொண்டாடினாலும், இந்தியாவில ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களை மதிக்கணுங்கிற பண்பாடு வந்து ஆரம்பத்திலிருந்து இருந்துட்டே வர்றதுனால இந்த நாள் நமக்கு கண்டிப்பா உலக நாடோட சேர்த்து நாம கொண்டாடுறது ஒரு சிறப்பான நாளா தான் இருக்கும்.
இப்போ பெற்றோர்கள் தினம் அப்படிங்கிறப்போ பெற்றோர்களோட சிறப்புகள், பெற்றோரை பத்திய நன்மைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பக்கத்து இருந்தா கூட, ஒரு நல்ல பெற்றோரோட முக்கிய பொறுப்புகள் அப்படி எடுத்துக்கிட்டா என்னமா?
ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வர்றது அப்படிங்கிறது பெற்றோர்களாலதான் நடக்கக்கூடியது. அந்த குழந்தை வந்து இந்த சமூகத்தோட ஒன்றி வாழ்ந்து அதோட வாழ்க்கையை அது வந்து நல்ல விதமா கொண்டு போறதுக்கு மற்ற எல்லாரையும் விட பெற்றோர்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை இந்த பூமிக்கு வர்றதே அந்த பெற்றோர்களை நம்பிதான். அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சரியான வழியில வளர்க்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி அல்லது கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். அரசமைப்பு சட்டத்துல கூட உரிமைகளுக்கான, நீங்க உரிமைகளை இழந்துட்டீங்கன்னா நீங்க எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடக்கலாம், ஆனா கடமைகளுக்காக அப்படி ஒரு இது கிடையாது. அதேதான் வாழ்க்கைக்கும். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணுங்கிறது அவங்களுடைய தார்மீக கடமை அந்த கடமையை வந்து சரியா செஞ்சாதான் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய கொடுத்த பெற்றோரா நாம வாழ முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
இப்போ குழந்தைகளோட உடலா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், அவங்களோட உணவு வளர்ச்சியிலையும் சரி, பெற்றோரோட பங்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது?
இப்ப நம்மளுடைய இந்தியாவில அல்லது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எப்போதுமே பெற்றோர்களுக்கான இடம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கும். மேலை நாடுகள்ல வேணா சமீபமா அல்லது 94 இருந்து பெற்றோர்களை மதிக்கணுங்கிறத ஒரு பெரிய இதா கொண்டு வந்தாலும், நம்மளுடைய அடிப்படை வாழ்வியல் முறையே பாத்தீங்கன்னா பெற்றோர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, உணவு ரீதியான எல்லா முன்னெடுப்புகளையும் அந்த காலத்துல நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. 14 குழந்தை, 13 குழந்தைலாம் பெற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு 2 குழந்தை, 3 குழந்தை, இன்னும் சொல்ல போனா சிலர் எல்லாம் 1 குழந்தையோட நிப்பாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்காக அவங்க மெனக்கடுறதும் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அவங்களுடைய மெனக்கடல்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல தவறான முன்னுதாரணங்களாகவும் ஆகி போயிருது. இப்ப உதாரணத்துக்கு அந்த காலத்துல குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தா அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி உடனே கண்டிப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கண்டிக்கணும் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது, ஆனா அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட சின்ன சின்ன தயக்கங்கள் அங்கங்க இருக்கிறதா நான் பாக்குறேன். அது இல்லாம குழந்தைகள் தவறு செய்யும் போது எதையுமே வன்மையா கண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினா கூட போதும். அதே மாதிரி உணவுன்னு பார்த்துட்டோம்னா குழந்தைகள் வந்து இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட அதிக நேரம் செலவு செய்யறத விட டெக்னாலஜி அல்லது மீடியா, சோசியல் மீடியா, இது கூட அதிக நேரம் செலவு செய்யறதா தான் நிறைய கணிப்புகள் வந்து தெரிவிக்குது. அந்த அடிப்படையில பெற்றோர்கள் சொல்லாமையே நிறைய விஷயங்கள் குழந்தைகள் வந்து உணவு ரீதியாகவும் சரி அவங்களுடைய வாழ்வியல் ரீதியாகவும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வந்து இந்த நம் இப்ப இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை ஏற்படுத்துறதுனால பெற்றோர்கள் கண்டிப்பா குழந்தைகளினுடைய உடலா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், அல்லது அவங்க உண்ணக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் சொல்லணும்.
இப்ப இருக்க அந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு வந்து ஒழுக்கத்தையும் அதே நேரத்துல அன்பையும் வந்து எந்த அளவுக்கு வந்து பெற்றோர்கள் கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பங்கிறது கூட்டு குடும்பமா தான் இருக்கும். கண்டிப்பா தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பா இப்படின்னு யாராவது, குறிப்பா தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய குடும்பங்களா தான் இருக்கும். அதனால குழந்தைகள் வந்து தினம் தினம் வளரும் போது வீட்டுக்கு யாராவது வர்றதா இருக்கட்டும், அல்லது வெளியாட்கள்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அல்லது அந்த குடும்ப வேலைகள்ல பங்கெடுத்து செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய செயல்கள் மூலமாவே கத்துக்கிட்டாங்க. அதாவது உட்காந்து யாரும் டியூஷன் எடுக்கல, நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் யாரும் டியூஷன் எடுக்கல. அந்த வீடுகள்ல அந்த தாத்தா பாட்டி, அம்மா அப்பா அப்படின்னு உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளையும் அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கறதையும் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டாங்க. அதனால குழந்தைகளுக்கு அது இயல்பாவே வந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான ஒரு கால ஓட்டத்துல தவிர்க்க முடியாத சூழல்கள் காரணமாகவும் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை வாழ்ற மாதிரிதான் இருக்குது. இப்போ ஒரு அம்மா அப்பா மட்டும் இருந்து அந்த குழந்தைய ஏதோ ஒரு கிரீச்சிலேயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிவிட்டு டியூஷன் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு குட்டியான உலகத்துக்குள்ள வாழ்றதுக்கான சூழல்ல தள்ளப்படுறாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாம எப்படி ஒழுக்கத்தையும் அன்பையும் சொல்லி தரணும் அப்படின்னா, கண்டிப்பா பெத்தவங்க நீங்க என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம், எவ்வளவு பிஸியா வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கடமையில முதன்மையான கடமையா இருக்கிறோம். ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு கட்டத்துல குழந்தைகள் வயதானதுக்கு பிறகு நம்ம திரும்பி பார்க்கும் போது அந்த குழந்தைகளுக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கும் போது, வெறும் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் ஒரு சிறந்த வளர்ச்சியா இருக்காது. அந்த குழந்தைகளுக்கு அன்புனா என்ன, அரவணைப்புனா என்ன, ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறத வாழ்வியல் ரீதியா நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். முன்னாடி வந்து தாத்தா பாட்டி அவங்க அந்த பங்கு எடுத்துக்கிட்டாங்க, இப்ப அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கும் போது நாம குழந்தைகளுக்காக செலவிடக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தணும். குழந்தைகள்ட்ட இருந்து நீங்க வளரும் போது நேரம் ஒதுக்கல அப்படின்னா, அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கான நேரத்தை அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு ஓடுறோம் இன்னைக்கு ஓடுறோம்னு சொல்லிட்டு எதுக்காக ஓடுறோங்கிறதே மறந்துட்டு நம்ம ஓடிடக்கூடாது. எங்க ஓடினாலும் எப்படி ஓடினாலும் குழந்தைகளுக்காக தான் பெற்றோர்கள் ஓடிட்டே இருக்கிறோம். அந்த குழந்தைகளை கண்டிப்பா நமக்கான நேரத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அன்பு அரவணைப்பை சொல்லி நம்ம வளர்க்கும் போது அந்த குழந்தைகளுக்கும் இயல்பாவே அந்த பண்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகம்.
இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் காலத்துல வந்து குழந்தைகளோட இந்த மொபைல் பாக்குறதா இருக்கட்டும், இந்த இணைய பயன்பாடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தாண்டி அதிக பயன்பாடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கப்போ பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைகளோட நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு செயல்பாடுக்கும் பயன்படுறதை தாண்டி அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு பாதுகாப்பான செயல்பாடாக பண்ணிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்.
இப்போ நீங்கள் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. உலக உயிர்களுக்கே ஒரு அடிப்படை பண்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறையை வந்து தகவமைச்சுக்கிறது தான் அந்த ஒவ்வொரு உயிருக்குமான அடிப்படை பண்பு. அந்த பண்பு இருக்கக்கூடிய உயிர்கள் தான் தப்பி பிழைக்கும்னு அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி அதுதான் உண்மையும் கூட. அப்போ தகவமைத்து கொள்றது அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம், என்ன காலம் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அந்த சூழலோட பொருத்தி பார்த்துக்கிறது தான் தகவமைக்கிறதுங்கிறது. இன்னைக்கு நீங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து விட்டுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, தனியா எனக்கு ஒரு டெக்னாலஜி வந்து என் குழந்தைக்கு எடுக்குது அப்படின்னு அதுல இருந்து ஒதுங்கி வாழ முடியாது. ஏன்னா நீங்க ஒதுங்கினாலும் இந்த உலகம் வந்து போற போக்குல போயிட்டேதான் இருக்கும். அப்போ உங்களை மீறி குழந்தைகள் வளரும் போது அவங்களுடைய டெக்னாலஜி பயன்பாடுகளை என்ன, சோசியல் மீடியா என்ன பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா பெற்றோர்கள் வந்து கண்காணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய செய்திகள் நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இன்ஸ்டாகிராம் மூலமா பழகி, ஃபேஸ்புக் மூலமா பழகி, எக்ஸ்தளம் மூலமா பழகி அப்படின்னு சொல்லி எங்கேயோ யாரோ ஒருத்தர், முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட இவங்க மணிக்கணக்கா இந்த சமூக ஊடகங்கள் மூலமா பேசி தன்னுடைய உயிரிலிருந்து தன்னுடைய உடமையிலிருந்து எத்தனையோ இழந்து இத்தனை வருஷம் வளர்த்த பெத்தவங்களுக்கு அது அதை பத்தின எந்த புரிதலும் இல்லாம அவங்களுடைய அவங்களுடைய நாலேஜுக்கு வராம எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் இழந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் பெற்றவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன, வீட்டுல இருக்கிற குழந்தை என்ன பயன்படுத்துது, நீங்க அதுக்காக அந்த டெக்னாலஜியில பெரிய ஒரு ஜாம்பவானா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு குழந்தை மேல போதிய அக்கறை இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பயன்படுத்துறாங்க, எதுக்கு பயன்படுத்துறாங்க, அதை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறனால தினம் தினம் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள் மூலமா வரக்கூடிய சிக்கல்களை எப்படியாவது காதுக்கு வந்துருது. யாருனே தெரியாதவங்கள்ட்ட பேசுறது, ஏன் பேசுறாங்க குழந்தைங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு அன்பு வீடுகளில் கிடைக்காதனாலையும், அல்லது வீடுகளில் கிடைக்க வேண்டிய அன்பை எப்படி சரியா வெளியிடங்கள்ல பயன்படுத்திக்கணும், அல்லது வெளியாட்களை எந்த அளவுக்கு உள்ள அனுமதிக்கணுங்கிற அந்த அணுகுமுறையும் தெரியாதனாலதான் இந்த குழந்தைங்க போய் வெளியாட்கள்கிட்ட தன்னை மறந்து போய் பேசி நிறைய விஷயங்கள்ல லாக் ஆயிக்கிறாங்க. அதுவும் பெண் குழந்தைகளுக்கான சவால்கள் இன்னும் அதிகமா இருக்குது. அதனால பெத்தவங்க வந்து எதுலையும் சமூக ஊடகத்திலேயோ அல்லது டெக்னாலஜிலேயோ பெரிய ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. குறைஞ்சபட்சம் குழந்தைகளினுடைய நலன்ல அக்கறை இருந்தாலே போதும், கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி வேணா பயன்படுத்தாதவங்களா இருந்திருக்கலாம், ஆனா அந்த வயதை கடந்துதான் நாம வந்திருக்கிறோம். சோ குழந்தைகள்கிட்ட எந்த வயதுல என்ன மாற்றம் வருங்கிறது ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். அதை புரிஞ்சு அதை சரியான வகையில கையாளும் போது குழந்தைகள் சரியான வகையில அந்த டெக்னாலஜிஸ் அதாவது அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.
இப்போ பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா?
பொதுவா டீச்சிங்ல ஒண்ணு சொல்லுவாங்க, எதையுமே குழந்தை வந்து கத்துக்குதுன்னு தெரியாம கத்துக்கணும்பாங்க. எப்படி சொல்றதுன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடம் எடுக்க போறேன் தெரியுமா அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்ல போறாங்கிறது குழந்தைகளுக்கு தெரியாம அவங்களா கத்துக்கிறது தான் மிகச்சிறந்த கற்றல் முறை அப்படின்னு நிறைய கல்வியாளர்களால சொல்லப்படுற ஒரு முறை. அதேதான் வீடுகள்லயும் பெத்தவங்க உட்கார்ந்து நீங்க எதையும் பாடம் எடுக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. நீங்க தினம் தினம் என்ன செய்யறீங்க, உங்களுடைய சக மனிதர்கள்கிட்ட எப்படி பழகுறீங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, அவங்க கிட்ட என்ன மாதிரியான அணுகுமுறையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத குழந்தைகள் ரொம்ப ஷார்ப்பா நோட் பண்ணுவாங்க. நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுல அவங்க நம்மளை வந்து எடை போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம், குழந்தைக்கு தெரியாம தானே பண்றோம், நம்ம ஒரு பொய் சொல்றோம்னே வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு நம்ம ஒரு பொய் சொல்றோம், அல்லது குழந்தைக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு ஏதோ ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா, அது வளர வளர அந்த குழந்தை எப்ப நம்மளுடைய தோளுக்கு மேல வருதோ அப்ப நாம என்னெல்லாம் தவறு செய்தோம் அந்த குழந்தை முன்னாடி அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமா நிச்சயமா நமக்கு அது திருப்பி செய்யப்படும். ஆனா அப்ப வந்து நம்ம கஷ்டப்படுவோம், என் பிள்ளை வந்து நான் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அவன் வந்து என்னோட இதுல இருக்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரி தப்பா போறான், தப்பா பேசுறான். உண்மையாவே குழந்தைகள் வந்து தானா எதுவுமே பண்றது இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய பெத்தவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி மற்ற மனிதர்கள் கிட்ட பழகுறாங்க, இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா உங்க பக்கத்திலேயே வச்சிருக்கிற ஒரு கேமரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேமரால என்ன ரெக்கார்ட் ஆகும், நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் ரெக்கார்ட் ஆகும். அதேதான் குழந்தைகளும், நாம என்ன செய்யறோமோ அது அப்படியே குழந்தைகள்கிட்ட வளர வளர ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால பெற்றவங்க கூடுமான வரைக்கும், ஏன்னா பெற்றவர்களும் சாதாரண மனுஷங்க தான், அவங்களால எந்நேரமும் புத்தராகவும் அல்லது ஒரு பெரிய ஞானியாகவும் இருக்க முடியாதுதான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் முன்னாடி சில வார்த்தைகளை தவிர்த்துக்கலாம், சில சில அணுகுமுறைகளை தவிர்த்துக்கலாம். அவங்கள மிரட்டுறது, உருட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான வன்முறைகளை வந்து குழந்தைகள் முன்னாடி செய்யாம இருக்கும்போது இயல்பாவே குழந்தைகள் ஒரு நல்ல சூழல்ல வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முதல்ல குழந்தைகள் முன்னாடி நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்போ பெற்றோர்கள் குழந்தைகள்ட்டெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பக்கத்து இருந்தா கூட குழந்தைகள்கிட்ட வந்து அவங்களுடைய கருத்தை கேட்கறதா இருக்கட்டும், அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமாகவும் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இருக்கணும்.
நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, டெக்னாலஜி பயன்படுத்துற குழந்தை, சோசியல் மீடியா பயன்படுத்துற குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைகிட்டையும், ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைகிட்டையும் பேசுறது அதிகப்படியானதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு தேவையான அன்பு வந்து எங்கேயோ வந்து கிடைக்காமல் விடுபட்டு போறது ஒண்ணு. ரெண்டாவது, வயதுக்கு ஏத்த எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு வீட்டுல இருக்கிறவங்க அந்த குழந்தைகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது. அது குழந்தை வளர்ற வரைக்கும் தான் குழந்தை தோளுக்கிட்ட வந்துட்டா நண்பன்னு சொல்லுவாங்க. நண்பன்கிட்ட எப்படி பேசுவோம், எல்லா விஷயத்த பத்தியும் பிராங்கா பேசுவோம். அது மாதிரி சில பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட பிராங்கா பேசுறதே ஒரு பெரிய குறைபாடா பாக்குறாங்க, அல்லது அது ஒரு பெரிய அவமரியாதையா பாக்குறாங்க. அதான் டீச்சர்ஸ் வந்து சிலர் வந்து நான் எப்போதுமே டீச்சருங்கிற ஒரு கிரீடத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறத எப்படி வந்து ஒரு நல்ல டீச்சருக்கான அணுகுமுறை நம்பிக்கிறாங்களோ, அது மாதிரி பெற்றோர்கள்லயும் அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்க உங்க தோல் வரைக்கும் வர வரைக்கும் தான் அவன் குழந்தை, அதுக்கு மேல அவன் நண்பன். நண்பன் கிட்ட எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி, அதாவது ஒளிவு மறைவு இல்லாம அல்லது நாசுக்கா சொல்ற திறன் நம்ம கிட்ட இருக்கணும். எப்படியாவது ஒண்ணு குழந்தைகள் கிட்ட நாம இயல்பா பழகும் பொழுது இந்த அன்பு ரீதியா மன ரீதியா இந்த மாதிரி அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்களை முதல்ல நம்ம கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். ஐயோ அம்மாட்ட சொல்லணுமா, ஐயோ அப்பாட்ட சொல்லணுமா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வரும்போது குழந்தைகள் பெற்றவர்களுடைய அந்த பார்வையிலிருந்து அவங்களுடைய கண்காணிப்புல இருந்து குழந்தைகள் விலகிறதா தான் அர்த்தம்.
குழந்தைகளோட மனநலத்தையும் சரி அவங்களுடைய செயல்பாடுகளையும் நம்ம பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெற்றோர்கள் வந்து இருக்காங்க. அதே நேரத்தில் குழந்தைகளே வந்து அவங்க மனநல அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில்
ஒரு அப்பா வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு பால்கனியில், பையன் வந்து உட்கார்ந்துருக்கான். அப்பா வந்து கேக்குறாரு, அங்க தூரத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு காக்காவை காட்டி அது என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு. அது காக்காப்பான்னு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றான். ரெண்டாவது தடவை காட்டி கேட்கிறாரு, ரெண்டாவது தடவை கொஞ்சம் எரிச்சலாகி இப்போ அது காக்காப்பா அப்படிங்கிறான். மூணாவது தடவையும் கேட்குறாரு, நாலாவது தடவையும் கேட்குறாரு. அந்த பையன் சொல்றதுக்கான துணி வந்து மாறுது. இது நடந்துருது. அவனுடைய அவங்க அப்பாவுடைய பழைய டைரியை ஒரு தடவை எடுத்து பார்க்குறான். அதில் வந்து அதே காக்காவை அவன் குழந்தையா இருக்கும்போது ஒரு 24 தடவைக்கு மேலே கேட்டிருக்கான். 24 தடவையும் குழந்தை வந்து கேட்கும்போது அதே அன்போட தான் சொல்லியிருக்காரு. இதை படிச்சு பார்த்துட்டு அவன் அன்னைக்கு நடந்த நிகழ்வை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கான். நம்ம அப்பா நம்ம குழந்தையா இருக்கும்போது எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லியிருக்காரு, ஆனா நாம இன்னைக்கு வளர்ந்துட்டோம், அதே அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, ஆனா அவங்க 3 தடவை கேட்கறதே நம்மளால பொறுமையா சொல்ல முடியலையே. இந்த மாதிரி குழந்தைகள் யோசிக்கிறதுக்கான இடத்தை எங்கேயாவது பெற்றவங்க உருவாக்கி கொடுத்துட்டா அந்த குழந்தைகள் நாம என்ன தவறு செய்யறோங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணி பாக்குறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறை வேற, இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேற, இன்னும் 20 வருஷத்துக்கு பின்னாடி இருக்க போற வாழ்க்கை முறை வேற. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த குழந்தைகள்கிட்ட நாம கடத்துறது ஒண்ணு நம்மளுடைய அணுகுமுறை மூலமாகவோ அல்லது நம்மளுடைய அன்பின் மூலமாகவோ அல்லது நம்மளுடைய இந்த மாதிரியான நினைவுகளை சேகரம் பண்ணி வச்சு அதை அவங்க பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலமாகவோ அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப துல்லியமா கடத்தப்படும் அப்படின்னு நம்புறேன். அப்ப எல்லாராலையும் எழுதி வைக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது, ஆனா சொல்லி சொல்லி வளர்க்கலாம். இப்ப எங்க அப்பா எல்லாம் படிக்கல, ஆனா எங்க அப்பா எப்ப வந்து ஏதாவது நான் தவறு செய்துட்டாலோ அல்லது நான் ஏதாவது சொல் பேச்சு கேட்கலனாலோ எங்க அப்பா அடிக்கடி சொல்றது வந்து அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டப்பட்டாருங்கிறத எப்பயாவது உட்காந்து கதையா சொல்லுவாரு. அல்லது நான் ஏதாவது படிக்காம சேட்டை பண்றேன்னா, நான் எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து வசதியே இல்லாம இருந்தேம்மா, எனக்கு ஒரு எழுத்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்களான்லாம் நான் கவலைப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. அவர் அன்னைக்கு சொல்லும் போது எனக்கு அது பெருசா தெரியல, ஆனா இன்னைக்கு நான் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் என் மூளையில என்ன மீறி அது பதிவாயிருக்குங்கிறத நான் ஒரு பெத்தவளா மாறும்போது என்னால அதை உணர முடியுது. அப்போ நம்ம இன்னைக்கு விதைக்கக்கூடிய விதைங்கிறது உடனே அறுவடை செய்ய முடியாது, நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கணும், அது எங்கேயாவது எப்பயாவது சிறந்த முறையில தன்னுடைய விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவு முறையும். ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட ஒரு பையன் போய் ரொம்ப அன்பா பாசமா பழகுறான். அந்த மரமும் அந்த குழந்தைய வந்து நல்லா அரவணைச்சு ரொம்ப பாசமா பிரியமா இருக்குது. ஒரு நாள் திடீர்னு அந்த குழந்தை வந்து, எனக்கு பொம்மையெல்லாம் வேணும், எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும்போது மரம் சொல்லுது, என்கிட்ட பணம் இல்ல, வேணா என்னோட பழங்களை பறிச்சு நீ என்ன பண்ணிக்க, உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த பழத்தை பறிச்சு அவன் அதை பண்ணிக்கிறான். அதே குழந்தை கொஞ்சம் பெருசாகுது, எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னோட என்னோட மரக்கிளைகளை வந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லுது. அவனும் மரக்கிளைகளை எடுத்துக்கிறான். நான் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போகணும், எனக்கு படகு செய்யணும், என் உடம்பு எடுத்துக்கோ அப்படின்னோடனா அந்த மரத்தோட உடம்பெல்லாம் எடுத்துறான், படகு செஞ்சிடறான். ரொம்ப வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் திருப்பி வரான், வேர் மட்டும் இருக்குது. அந்த வேர்கிட்ட போய் இவன் நிற்கும் போது அந்த மரம் சொல்லுது, இப்ப கொடுக்கறது என்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு ஆறுதலா உன்னோட மடி இருந்தா போதும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற மாதிரி ஒரு கதை நான் படிச்சேன் சமீபத்துல. அந்த மரம் தான் பெத்தவங்க, தன்னோட எல்லாத்தையும் இழந்து தன்னோட குழந்தை எப்படியாவது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் கொண்டவங்க தான் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை பாதுகாக்கிறதும் அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதும் வயதான காலத்துல அவங்கள தாங்கி பிடிக்கிறதும் ஒவ்வொரு குழந்தைக்குமான கடமை அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த கடமைய ஒவ்வொரு குழந்தையும் தவறாம செஞ்சிட்டாங்க அப்படின்னா மனுஷனா பிறந்ததுக்கான ஒரு உருப்படியான செயலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம்.
பெற்றோர் தினமான இன்று ஒரு பெற்றோர்களோட எந்த அளவுக்கு பெற்றோர்களும் சரி, குழந்தைகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ப்பு முறைகளாக இருக்கட்டும், அவங்களை பின்பற்றுறதா இருக்கட்டும், நல்ல வழிமுறைப்படுத்துறதா இருக்கட்டும், இது போன்ற பல நல்ல ஒரு விஷயங்களையும் இன்றைய தினம் நம்ம வந்து பகிர்ந்துகிட்டது மிக்க ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. புதுகை பண்பலை சார்பாகவும் அனைவருக்குமே பெற்றோர்கள் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
தேசிய பெற்றோர்கள் தினமான இன்னைக்கு பெற்றோர்கள் எப்படி குழந்தைகள்கிட்ட நடந்துக்கணும், குழந்தைகள் பெற்றோர்களுக்கும் ஆன அந்த உறவு வந்து எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னு புதுகை பண்பலை நேயர்களுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. நேயர்களுக்கும் அனைவருக்கும் தேசிய பெற்றோர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லி என் நன்றியை கூறிக்கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை வாழ்வின் வெளிச்சம் என்ற தலைப்புல பெற்றோர்களை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திருமதி தா ரேவதி அவர்களுக்கும் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077950 என்ற எண்களையும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.